அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் மறைந்துள்ள நிலையில் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி முழுவதும் அவரை பற்றியதாகவே இருக்கும். முதலில் அரச மரியாதையுடன் மண்டேலாவின் இறுதிச் சடங்குகள் டிசம்பர் 15ஆம் தேதி என்று நடைபெறும் என்று தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு.
Our beloved Madiba will be accorded a state funeral. I have ordered that all flags of the Republic.
நெல்சன் மண்டேலா அவர்கள் காண விரும்பிய தென்னாப்பிரிக்கா.
We enter into a covenant that we shall build a society in which all South Africans, both black and white, will be able to walk tall without any fear in their hearts, assured of their inalienable right to human dignity.
மண்டேலா மறைவு குறித்து உலகத் தலைவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகள், தென்னாப்பிரிக்க தமிழர்களின் கருத்துக்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக நேயர்களான நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக பதிவு செய்த கருத்துக்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்திகள் வாசிப்பது எல்லா ஜெகதீசன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
தனது 95வது வயதில் வியாழனன்று இரவு காலமான நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா அவர்கள் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்படுகின்றது.
The outpouring love that you experienced locally and abroad.
உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பொழியப்படுகின்ற அன்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெரியதாக இருந்தது என்று ஜேக்கப் ஜூமா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஒரு புதிய தேசத்தையும் சமூகத்தையும் கட்டியெழுப்ப வெறுப்புணர்வை களைவது சாத்தியமானது என்பதை மண்டேலா அனைவருக்கும் கற்பித்திருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிறுபான்மை வெள்ளையின ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெறுவதற்கான போராட்டத்தில் தென்னாப்பிரிக்கர்களுக்கு தலைமை தாங்கி அந்த நாட்டின் முதலாவது கருப்பின அதிபராக மண்டேலா அவர்களது மரணச் செய்திக்கு கௌரவத்துடன் பிரதிபலித்ததற்காக மக்களுக்கு அவர் நன்றியும் தெரிவித்தார்.
நெல்சன் மண்டேலாவின் இறுதிச் சடங்குகள் ஒருவார கால அஞ்சலியை தொடர்ந்து டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று அதிபர் ஜூமா அறிவித்திருக்கிறார். கிழக்கு கேப் மாகாணத்தில் உள்ள மண்டேலாவின் மூதாதையர்களின் இல்லத்தில் அவரது சடலம் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. வரும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேசிய பிரார்த்தனை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற பேராயர் டெஸ்மண்ட் டூட்டு அவர்கள் தனது நெருங்கிய நண்பருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்.
Like a most precious diamond honed deep beneath the surface of the earth.
மண்டேலா அவர்கள் 27 வருடங்கள் சிறையிலிருந்து ஒரு விலை மதிக்க முடியாத வைரமாக அப்பழுக்கற்ற மனிதனாக வெளியே வந்தார் என்று அவர் கூறினார். என்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தி வந்த மண்டேலா அவர்கள் பெரும் நேர்மையாளராக திகழ்ந்தார் என்று வெள்ளை இனவர் ஆட்சிக் காலத்தின் இறுதி அதிபரும் நெல்சன் மண்டேலாவை சிறையிலிருந்து விடுவித்து அவருடன் சமாதானத்துக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டவருமான ஃபா டி கிளாக் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
மறைந்த நெல்சன் மண்டேலாவுக்கு உலகத் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அனைவருக்குமான மனித உரிமைகள் மற்றும் சமத்துவத்திற்காக போராடியவர் மண்டேலா என்று பர்மாவின் ஜனநாயக ஆதரவு தலைவி ஆங் சான் சூச்சி தெரிவித்திருக்கிறார். மனித சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாகவும் உண்மையான காந்தியவாதியாகவும் மண்டேலா திகழ்ந்தார் என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இன்றைய செய்தியரங்கில் நெல்சன் மண்டேலா குறித்த செய்திகளை விரிவாக பார்ப்போம். நெல்சன் மண்டேலா அவர்கள் நேற்று இரவு மரணமடைந்தார் என்ற செய்தி வந்தவுடனேயே அவருடைய வாழ்க்கையை புகழ்ந்து பல தலைவர்கள் அஞ்சலி செய்தியை அனுப்பியிருக்கின்றனர். இது தொடர்பான செய்திகளை தூத்து தருகிறார் மணிவண்ணன்.
மண்டேலாவின் மறைவுச் செய்தியை தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா ஜோஹானிஸ்பர்கில் மண்டேலாவின் இல்லத்திலிருந்து அறிவித்த நிகழ்வை தொலைக்காட்சிகள் உலகெங்கும்
ஒளிபரப்பின. Of our democratic nation has departed. He passed on peacefully. Our nation has lost its greatest son.
எனது சக தென்னாப்பிரிக்க மக்களே, நாம் மிகவும் நேசித்த நெல்சன் ஹொலிப்ளோசான் மண்டேலா நமது ஜனநாயக நாட்டின் நிறுவன தலைவர் மறைந்துவிட்டார். அவர் அமைதியாக இயற்கை எய்தினார். நமது நாடு அதன் மிகப்பெரும் புதல்வனை இழந்துவிட்டது. நமது மக்கள் அவர்களின் தந்தையை இழந்துவிட்டனர்
என்றார் ஜூமா. பல மாதங்களாகவே சுகவீனமுற்றிருந்த நெல்சன் மண்டேலாவின் மரணம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் என்றாலும் செய்தியை கேட்டதும் தென்னாப்பிரிக்க மக்கள் துயரத்தில் ஆழ்ந்தனர். மண்டேலாவின் சக தென்னாப்பிரிக்கரும் நோபெல் சமாதான பரிசு பெற்றவருமான பேராயர் டெஸ்மண்ட் டூட்டு அவருக்கான பிரார்த்தனை கூட்டத்தில் உரையாற்றுகையில், மடிபா என்ற அவரது குலப்பெயரால் பாசத்துடன் அழைக்கப்பட்ட மண்டேலாவின் வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்.
Thank you for the gift of Madiba. Thank you. for what he has enabled us to know we can become.
மடிபா என்ற பரிசை எங்களுக்காக தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். இம்மால் எந்த மாதிரியான மக்களாக உருவாக முடியும் என்பதை உணர உதவி செய்த அவருக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம்
என்றார் டுட்டு. உலக அரசியல் தலைவர்களின் அஞ்சலிகளும் தொடர்ந்து வரத் தொடங்கின. அமெரிக்காவின் முதல் கலப்பின அதிபரான பராக் ஒபாமா தென்னாப்பிரிக்காவின் மறைந்த முதல் கருப்பின அதிபருக்கு தனது அஞ்சலியை செலுத்தினார்.
We will not likely see the likes of Nelson Mandela again. So it falls to us as best we can to follow the example that he set, to make decisions guided not by hate but by love, to never discount the difference that one person can make, to strive for a future that is worthy of his sacrifice.
நெல்சன் மண்டேலாவை போன்றவர்களை இனி நாம் மீண்டும் பார்ப்பது என்பது சாத்தியமில்லை. எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரது உதாரணத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு பின்பற்றுவதுதான். மேலும் வெறுப்பால் அல்லாமல் அன்பால் வழிகாட்டப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதும், தனியொரு மனிதனால் என்ன சாதிக்க முடியும் என்று கூறி நின்றுவிடாமல் இருப்பதும், அவரது தியாகத்திற்கு பெருமதியான ஒரு எதிர்காலத்திற்காக உழைப்பதும் தான் நாம் அவருக்கு செய்யக்கூடியவை. இப்போதைக்கு சற்று நாம் நின்று நெல்சன் மண்டேலா வாழ்ந்ததற்கு நன்றி செலுத்துவோம். அந்த மனிதர் சரித்திரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு தார்மீக பிரபஞ்சம் என்கிற வளையும் கோலை நீதியை நோக்கி வளைத்தார்.
பர்மிய ஜனநாயக தலைவரும் பர்மிய இராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் பல ஆண்டுகள் வீட்டு சிறைவாசத்தை அனுபவித்தவரும் மண்டேலா போலவே நோபல் சமாதான பரிசை பெற்றவருமான ஆங் சான் சூச்சி கூறுகையில்,
Nelson Mandela raised the standard of humanity simply by his belief in the fact that he was the equal of any other man in the world, white, black, brown.
நெல்சன் மண்டேலா மனித குலத்தின் தரத்தை உயர்த்துவதற்காக செய்த ஒரு வழியை இப்போது நான் பதிவிட வேண்டும். எளிமையாக சொல்ல போனால், அவர் உலகில் வாழும் மற்றெந்த மனிதரைப் போலவே அவர் கருப்போ வெள்ளையோ பழுப்போ அல்லது பச்சை நிறமோ மற்றெந்த மனிதரைப் போலவே தானும் ஒரு சமமான மனிதன் என்ற உண்மையில் நம்பிக்கை வைத்திருந்ததன் மூலம், தன் மீதும் தன் மக்கள் மீதும் வைத்திருந்த இந்த நம்பிக்கை மூலம் அவர் உதவினார். இன்றுதான் நான் நமது குழந்தைகள் மத்தியில் நிலவும் தன்னம்பிக்கை இன்மை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். இதுதான் பொறாமைகளுக்கு, தீராத சண்டை சச்சரவுகளுக்கும் இட்டு செல்கிறது.
நெல்சன் மண்டேலாவுக்கு மகாத்மா காந்தி ஒரு உத்வேகமாக விளங்கினார். நெல்சன் மண்டேலா ஒரு தலைவராகவும் தனிப்பட்ட மனிதராகவும் மிகவும் பிரத்யேகமான ஒருவர் என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார்.
He represented the conscience of the world. He also remained a beacon of hope for those struggling against oppression and injustice long after.
நெல்சன் மண்டேலா உலகின் மனசாட்சியின் பிரதிநிதியாக விளங்கினார். அவரது தென்னாப்பிரிக்க மக்களை அவர் அநீதிகள் மற்றும் ஒடுக்குமுறைகளை முறியடிக்க நீண்ட நெடுங்காலம் போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திய பின்னரும் உலகெங்கும் ஒடுக்குமுறைக்கும் அநீதிக்கும் எதிராக போராடி வரும் மக்களுக்கு நம்பிக்கை ஒளிக்கீற்றாக அவர் திகழ்ந்தார்.
மண்டேலாவை 30 ஆண்டுகால சிறைவாசத்திலிருந்து விடுதலை செய்தவரும் தென்னாப்பிரிக்க நிறவெறி அரசின் கடைசி அதிபருமான F.W. de Klerk, தென்னாப்பிரிக்கர்கள் நெல்சன் மண்டேலாவை ஒரு பெரிய ஒற்றுமைப்படுத்தியவராகவே நினைவு கூறுவார்கள் என்றார்.
He had a remarkable lack of bitterness. He understood the concern of my people and what I represented in public life, and that he was prepared to go out of his way to accommodate those concerns.
அவரிடம் கசப்புணர்வு கொஞ்சம் கூட இல்லாதது குறிப்பிடத்தக்கது. இனதரப்பு மக்களின் கவலைகளை அவர் புரிந்து கொண்டார். அவர் அந்த கவலைகளை தீர்க்க தனது கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் அவர் செய்ய வேண்டியதை தாண்டி கூடுதலாகவே செய்ய முயன்றார்.
மண்டேலாவை சந்தித்தது தனது வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த ஒரு பெரிய கௌரவம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறினார். உலகத் தலைவர்களின் கருத்துக்களும் புகழஞ்சலிகளும் ஒருபுறம் வந்து குவிந்து கொண்டிருக்க, அவர் வாழ்நாள் முழுதும் பாடுபட்ட தென்னாப்பிரிக்க மக்கள் மத்தியிலும் மடிபாவின் மறைவு பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியிருந்ததை பார்க்க முடிந்தது. அவரது இல்லத்துக்கு அருகே மக்கள் பெருந்திரளாக கூடி நிறவெறி அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் பயன்படுத்திய பாடல்களை பாடினர். தென்னாப்பிரிக்காவிலும் உலகெங்கும் பல கோடிக்கணக்கானோர் நெல்சன் மண்டேலாவின் மறைவுச் செய்தி கேட்டு துயரில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஜோஹானிஸ்பர்கில் அவரது இல்லத்துக்கு வெளியே ஏராளமான மக்கள் மெழுகுவர்த்திகளையும் மலர்களையும் வைத்து பிரார்த்தனைகளை இரவு முழுதும் நடத்தினார்கள்.
தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவரும் 27 ஆண்டு காலம் சிறையில் வாடியவரும் நோபல் பரிசு பெற்றவருமான அந்நாட்டின் முதல் கருப்பின ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கை மற்றும் சாதனைகள் குறித்து பிபிசியின் மிக் உல்ரிச் அனுப்பிய பெட்டகத்தை அடுத்து கேட்கலாம்.
ஹாய், நெல்சன் ஹோலிசா மண்டேலா, டூ ஹியர்பை ஸ்வேர் டு பீ ஃபெய்த்ஃபுல் டு தி ரிபப்ளிக் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா.
நெல்சன் மண்டேலாவின் நீண்ட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் இது. மிகவும் பிரசிபெற்ற அரசியல் கைதியாக அறியப்பட்ட மண்டேலா 1994 May 10 அன்று கருப்பினத்தைச் சேர்ந்த முதல் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த வைபவம் நடப்பதற்கு 10 முன்பு கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்கள். 1918 டிரான்ஸ்கி என்ற இடத்தில் மண்டேலா பிறந்தார். இவரின் தந்தை அந்த பிராந்திய தலைவரின் மூத்த உதவியாளராக இருந்தார். அங்கே நீதிமன்றத்தில் வரும் வழக்குகளை பார்த்த மண்டேலா தானும் ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்று உறுதி பூண்டார். பட்டம் பெற்ற பிறகு 1952 ஆலிவர் தம்புடன் இணைந்து ஜோஹானஸ்பர்கில் தனது வக்கீல் பணியை துவங்கினார் மண்டேலா. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் பிற உறுப்பினர்களோடு இணைந்து நிறவெறி ஆட்சிக்கு எதிராக தனது பிரச்சார போராட்டத்தையும் அவர் முன்னெடுத்தார். ஆனால் 1960 ஷார்ப்வீல் என்ற இடத்தில் கருப்பின போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 69 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து தந்திரோபாயங்களை மாற்றுமாறு மண்டேலா வேண்டப்பட்டார். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸும் தலைமறைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அமைப்பாக மாறியது.
Many people feel that it is useless and futile for us to continue talking peace and non-violence against a government whose reply is only savage attack.
நிராயுதபாணிகளை சுட்டுக் கொள்ளும் அரசாங்கத்திடம் சமாதானம் பற்றியும் அகிம்சை பற்றியும் நாம் தொடர்ந்து பேசுவது வீண் வேலை என்று பலரும் நினைக்கிறார்கள். நிராயுதபாணிகளாக இருக்கும் மக்கள் மீதான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் தான் அரசாங்கம் நமக்கு தரும் பதிலாக இருக்கிறது.
ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் பிற தலைவர்களோடு கை செய்யப்பட்ட மண்டேலா சதி செய்தது, துரோகம் செய்தது மற்றும் வன்முறை தொடர்பாக திட்டமிட்டது ஆகிய குற்றங்கள் தொடர்பில் குற்றம் காணப்பட்டார். கேப்டவுனில் டேபிள் பேயில் உள்ள அதிஉயர் பாதுகாப்புடன் கூடிய மோசமான ரோபன் தீவில் இருக்கும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட மண்டேலா அங்கே சக சிறைவாசிகளுடன் கல்லுடைத்தார். சிறைவாசிகளின் தலைவராக அவர் உருவெடுத்தார். சிறையில் அவர் தொடர்ந்திருந்தாலும் அவர் குறித்த நினைவுகளை அரசாங்கத்தால் அழித்துவிட முடியவில்லை. 80களின் மத்தியில் ஏற்பட்ட வன்முறைகளைத் தொடர்ந்து மண்டேலாவின் முகம் அச்சடிக்கப்பட்ட டி ஷர்ட்டுகள், போஸ்டர்கள் போன்றவை பல இடங்களில் தோன்றின. பல்வேறு நாடுகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தம்முடைய பொருளாதார தடைகளை அதிகப்படுத்தின. மண்டேலாவின் 70th பிறந்த நாளையொட்டி லண்டன் வெம்பிளியிலும் அவரை விடுவிக்க வேண்டும் என்று கோரி ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்னாப்பிரிக்க அதிபர் டி கிளார்க் 1990 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடையை நீக்கினார். அந்த ஆண்டின் February 11 அன்று 27 சிறைவாசத்துக்கு பிறகு நெல்சன் மண்டேலா வெளியே வந்தார். சிறைவாசலிலிருந்து பிபிசியின் மைக் உட்ரிஷ் அந்த காட்சியை உலகுக்கு விவரித்தார். ஆனால் புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நெடுநாள் நீடிக்கவில்லை. ஆட்சி மாறிய காலகட்டத்தின் போது கருப்பின மக்களுக்குள் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக நட்டால் பகுதியில் பலர் கொல்லப்பட்டனர். அமைதி காக்குமாறு மண்டேலா விடுத்த கோரிக்கைகள் பலனளிக்கவில்லை. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கும் டி கிளாக்குக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் பல விதங்களில் தடைபட்டன. ஆனால் பேச்சுவார்த்தைகளின் முடிவில் உலகம் கண்ட மிக முக்கியமான ஒரு தேர்தல் நடைபெற்றது. முதல் முறையாக ஜனநாயகத்தை சுவைத்த கருப்பின மக்கள் வாக்களிப்பதற்காக கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் திரண்டனர். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து எவ்வித சந்தேகம் இல்லை என்றாலும் கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் நல்லிணக்கத்தை தங்களுக்குள் உருவாக்கி கொண்டால்தான் முன்னேற முடியும் என்பதில் மண்டேலா தெளிவாக இருந்தார். 1995 ரக்பி உலகக்கோப்பையை வென்ற தென்னாப்பிரிக்க அணியினுடைய கொண்டாட்டங்களில் மண்டேலா பங்கேற்றார். அது வெள்ளையின மக்களிடம் அவர் குறித்த செல்வாக்கை உயர்த்தியது. ரக்பி அணியின் தலைவரான பவுன்சா பியன்னா அந்த சம்பவத்தை மெய்சிலிருக்க நினைவு கூறுகின்றார்.
We saw him in the change room. He took my jersey and he wore my jersey and that meant to me a lot. It's a moment that will never ever be forgotten and now we've made history.
மண்டேலா எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்தார். என்னுடைய டிஷர்ட்டை எடுத்து பார்த்தார். அதை அவர் போட்டுக்கொண்டார். அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. அந்த சம்பவத்தை எப்போதும் என்னால் மறக்க முடியாது. ஒரு வரலாற்றை படைத்த ஒரு சம்பவம் அது.
மண்டேலாவிடம் அதிக அளவில் அரசியல் திறமைகள் இருந்தாலும் அவரால் தீர்க்க முடியாத பல சமூக விடயங்கள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கத்தான் செய்கின்றன. நகர்ப்புறங்களில் காணப்படும் குடிசை பகுதிகள், பெரிய நகரங்களை சீர்குலைக்கும் குற்றக்குழுக்கள் என அந்த பட்டியல் இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் பல சவால்களை எதிர்கொண்டார். கடத்தல் மற்றும் தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தனது மனைவி வின்னி தண்டிக்கப்பட்டது அவருக்கு கடினமாகத்தான் இருந்திருக்கும். ஆனாலும் நாட்டின் தலைவராக அவர் ஆற்றிய கடைசி உரையில் நம்பிக்கை கொப்பளித்தது.
South Africa is in a momentous process of change, blazing a trail towards a secure.
மாபெரும் மாற்றங்கள் தற்போது தென்னாப்பிரிக்காவில் நடந்து கொண்டிருக்கின்றன. பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம்.
வின்னியுடன் விவாகரத்து பெற்று மொசாம்பிக்கின் முன்னாள் அதிபர் மனைவியான கிராசா மிஷாலை அவர் மூன்றாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார். தனது நிலை குறித்தும் எதிர்காலம் குறித்தும் நகைச்சுவையாக பேசினார் மண்டேலா.
In a few months, I'll be standing next to the road, saying, please help, unemployed. No money. A new wife.
இன்னும் ஒரு சில மாதங்களில் நான் சாலையோரமாக நின்று கொண்டு உதவி கேட்கின்ற ஒரு நிலைமை வரும் என்று நினைக்கிறேன். எனக்கு இப்போது வேலை இல்லை, கையில் பணம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு புது பெஞ்சாதி இருக்கிறார்.
உலக அளவில் மிகவும் மதிக்கப்பட்ட ராஜதந்திரியாகவும் மண்டேலா இருந்தார். 1999 ஜூன் மாதத்தில் ஜனாதிபதி பதவியிலிருந்து அவர் விலகிச் சென்றார். அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாபோ இம்பெக்கியின் பதவி பிரமாண வைபவத்தில் மண்டேலா கலந்து கொண்டார். தென்னாப்பிரிக்காவில் இரத்த கலரி ஏற்படாமல் தடுத்ததில் மண்டேலாவின் பங்கு மகத்தானது என்கிறார் தாபோ இம்பெக்கி.
He came out of a situation which everybody knew was a situation of disaster. Black and white would slaughter one another in their millions.
மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து மண்டேலா இந்த நாட்டை மீட்டெடுத்தார். கருப்பர்களும் வெள்ளையர்களும் பரஸ்பரம் தாக்கி கொண்டிருப்பார்கள், அதில் லட்சக்கணக்கானவர்கள் இறந்திருப்பார்கள், அமைதியான சூழல் ஏற்பட்டிருக்கவே வாய்ப்பில்லை என்ற ஒரு நிலையில் இருந்தபோது அப்படி எதுவும் நடக்காமல் மண்டேலா பார்த்து கொண்டார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற நல்ல மாற்றங்களின் காரணியாக மண்டேலா இருந்திருக்கிறார்.
1000 கொண்டாட்டங்களின் முடிவில் தான் முன்பு அடைக்கப்பட்டிருந்த சிறை கொட்டடியில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினார் மண்டேலா. பல்வேறுபட்ட நிறங்களை இனங்களைச் சேர்ந்தவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வரும் காலங்களில் சமாதானத்துடன் இணைந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். கசப்புணர்வுகளையும் பழிவாங்கும் போக்கையும் கொண்டிராத மண்டேலா அந்த கனவை நனவாக்கினார். உங்களை உலகம் எப்படி நினைவு கூற வேண்டும் என்று ஒரு முறை மண்டேலாவிடம் கேட்கப்பட்டது.
I would like it to be said, here lies a man who has done his duty on earth. That is all.
இந்த மண்ணில் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்த ஒரு மனிதன் அவன்தான் இங்கே இருக்கிறான் என்று சொன்னால் போதும்.
பிபிசி மிக் ஓல்ட்ரிட்ஜ் அனுப்பிய பட்டகத்தை கேட்டீர்கள். நெல்சன் மண்டேலா அவர்கள் தனது நம்பிக்கை மற்றும் வாழ்க்கை குறித்து பிபிசியிடம் தெரிவித்த கருத்துக்களை அடுத்ததாக கேட்கலாம். தொகுத்து வழங்குபவர்கள் சீவகன் மற்றும் ஜெகதீசன்.
ஒரு காலத்தில் பயங்கரவாதியாக முத்திரை குத்தப்பட்டு 27 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நெல்சன் மண்டேலா அவர்கள் இன்று எமது காலத்தின் மாபெரும் கதாநாயகன். ஒரு மாபெரும் மனிதன் தனது வாழ்க்கையை எப்படி பார்த்தார்? அவரது வாழ்க்கை பாதையை ஆவணப்படமாக்க 2003 பிபிசியின் டேவிட் டிம்லபி அவர்களுக்கு 6 காலத்துக்கு முன்னெப்போதுமில்லாத வாய்ப்பு வழங்கப்பட்டது. இங்கு தனது வாழ்க்கையிலிருந்து இளைய சமுதாயம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனது வாயாலேயே கூறுகின்றார் மண்டேலா.
These achievements, if there are any worthy achievements, are not the achievements of an individual. They are the achievement of a collective.
இந்த சாதனைகள் அவை எனது பாராட்டத்தக்க சாதனைகள் என்பீர்களானால் அவையெல்லாம் ஒரு தனி மனித சாதனைகள் அல்ல. அவையெல்லாம் பலரும் கூட்டாக சேர்ந்து செய்த சாதனைகள். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பலரின் பெயர்களுக்கு கூட குறிப்பிடப்படவில்லை. அவர்களெல்லாம் என்னை விட திறமையானவர்கள். எம் மக்கள் என்னையே மையப்படுத்தினார்கள். அதனால் என்னுடைய நல்லியல்புகளை நான் மேலும் மேன்மைப்படுத்த வேண்டிய நிலைக்கு உந்தப்பட்டேன்.
தனது தார்மீக உறுதிப்பாட்டை மீறி தென்னாப்பிரிக்க வெள்ளையின் அரசாங்கத்தை வீழ்த்த வன்முறையை ஆயுதமாக கொண்டதை மண்டேலா இப்படி நியாயப்படுத்துகின்றார் பார்க்கலாம்.
We never embarked on terrorism. Terrorism means any individual
organization.
இல்லை இல்லை, நாங்கள் ஒரு நாளும் பயங்கரவாதத்தை நாடவில்லை. பயங்கரவாதம் என்பது தனி நபரோ அமைப்போ அல்லது அரசோ அப்பாவி தனி நபர்களை குறிவைப்பது, அதுதான் பயங்கரவாதம். நாங்கள் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. எங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கில் ஆவணங்கள் இருக்கின்றன. இங்கே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எந்த ஒரு தனி நபரும் காயமடைந்து விடக்கூடாது, கொல்லப்பட்டு விடக்கூடாது என்பதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டார்கள் என்று நீதிபதியே அதில் சொல்லியிருக்கிறார். அதனால் தான் அந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்படவில்லை, அதுதான் காரணம். அதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம்.
மரண தண்டனைக்கு பதிலாக ரோபின் தீவுக்கு 27 வருடங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க மண்டேலா அனுப்பப்பட்டார். ஒரு செவ்விக்காக அங்கு மீண்டும் வருவதற்கு அவர் ஒப்புக்கொண்டார். சிறையில் தனது அறைக்கு அருகில் இருந்த பழைய நண்பரான அகமட் கதரடாவுடன் அவர் வந்தார்.
என்னோட அறை எது? அறை எண் 4?
7 அடிக்கு 8 அடி என்ற அளவில் அந்த அறை இருந்தது. மலசலகூடம் கூட கிடையாது.
இந்த இடத்தில் நான் இவ்வளவு நீண்ட காலம் இருந்தேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்று வரை எனக்கு சிரமமாக இருக்கிறது.
சிறையில் இருந்து வெளியே வந்தபொழுது தான் ஒரு வித்தியாசமான மனிதனாக மாறியிருந்ததாக மண்டேலா கூறியிருக்கின்றார். ரொபன் தீவு சிறை வாழ்க்கையில் எது அவரை மாற்றியது?
Well, you know, the fact that you could sit alone.
நீங்கள் தனியாக அமர்ந்து சிந்திக்க நேரும் பொழுது உங்களை உங்கள் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள அது ஒரு மகத்தான வாய்ப்பாக அமைகிறது. அரசியல் மற்றும் சட்டப்பணிகளில் ஆழமாக இறங்கிய காலகட்டத்தில் என்னை சுற்றியிருந்தவர்கள் பலர் என்னிடம் காட்டிய அன்பை நான் எளிதில் மறந்துவிட்டதை நினைத்து நான் அவமானமாக உணர்ந்திருக்கிறேன். அதனால்தான் நான் ஜோஹன்னஸ்பர்க் வந்தபோது நான் என்றோ ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் வருவேன் என்று உறுதியாக நம்புகிறேன். அப்படி வரும்பொழுது நான் என்னுடைய கடந்த கால விடுபடல்களை எல்லாம் சரி செய்ய முயல்வேன் என்று அறிவித்தேன்.
இந்த நிகழ்ச்சிக்கான இறுதிச் செவிகளில் ஒன்று டான்ஸ்கேயில் இருக்கின்ற அவரது கிராமமான குனுவில் அவர் சிறையிலிருந்து வந்த பின்னர் கட்டிய வீட்டில் எடுக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் குனு என்ற இந்த கிராமத்துக்கு என்ன பொருள்?
It means a lot in the sense that
இந்த ஊர் எனக்கு மிகவும் நெருக்கமான ஊர். நான் கைக்குழந்தையாக இருந்தபொழுது இந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டேன். இங்குதான் நான் வளர்ந்தேன்.
இங்கு திரும்பி வந்து தங்கி வாழ்வதற்கு இங்கே உங்களை அடக்கம் செய்ய நீங்கள் விரும்புகின்றீர்களா?
No, wherever I die, I'll be buried here.
இல்லை, நான் எங்கே இருந்தாலும் இங்கே தான் புதைக்கப்படுவேன். இந்த ஊரில் தான் நான் இறுதியாக புதைக்கப்படுவேன். ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் நான் இங்கு வருகிறேன். அது தவிர எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் நான் இங்கே திரும்ப திரும்ப வந்து கொண்டுதான் இருக்கிறேன்
என்றார் மண்டேலா.
நெல்சன் மண்டேலா அவர்கள் தன்னுடைய நம்பிக்கை மற்றும் வாழ்க்கை குறித்து பிபிசியிடம் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். நேர்களே, மண்டேலா அவர்களின் மரணம் குறித்த உங்களின் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தமிழ் ஓசையின் ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மண்டேலா குறித்த செய்திகள் தொடர்கின்றன. நெல்சன் மண்டேலா அவர்கள் மகாத்மா காந்தியின் கொள்கையால் உந்தப்பட்டவர். அவரின் மரணம் குறித்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் காந்தியின் கொள்ளுப்பேத்தியான இலா காந்தியும் மேற்கு வங்க மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் கோபால் காந்தி ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
It is difficult for me to speak right now because I'm so overcome with grief and emptiness.
தற்போதைய நிலையில் என்னால் பேசக்கூட இயலவில்லை. துக்கமும் வெறுமையும் என்னை அவ்வளவு தூரம் அழுத்துகின்றன. நம் எல்லோருக்குமே அவர் உதாரண புருஷர். அவர் சிறையிலிருந்து விடுதலை ஆவதற்கு சற்று முன்னர் அவரை சந்தித்த அந்த தருணம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்திய அனுபவம். அதற்கு பிறகு பல முறை அவரை சந்தித்திருக்கிறேன். எப்போதுமே அவரது தன்னடக்கம், அவரது உயர்வான மதிப்பீடுகள் மற்றும் அவரது கருணை எங்களை ஆச்சரியப்படுத்தி அதிசயக்க செய்யும்
என்றார் மகாத்மா காந்தியின் பேத்தி இலா காந்தி. இதேவேளை காந்தியின் பேரனான கோபால் கிருஷ்ண காந்தியிடம் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மண்டேலாவை ஒரு காந்தியவாதி என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்து வைத்த ஒரு தலைவரை காந்தியவாதி என்று அழைக்க முடியுமா என்று பிபிசி சார்பில் கேட்கப்பட்ட போது அவரால் துவக்கி வைக்கப்பட்ட ஆயுத போராட்டம் மிகச்சிறிய காலம்தான் நீடித்தது. ஆயுத போராட்டத்தை ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கொஞ்ச காலம் மட்டுமே கடைபிடித்தது. பிறகு அந்த வன்முறை வழியை அது துறந்தது. எனவே அவர் வன்முறையான ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்று சொல்ல முடியாது. அதே சமயம் அவர் அஹிம்சையை வழிபட்ட புத்தர் என்றோ சமணர் என்றோ அல்லது காந்தியவாதி என்றோ சொல்லவும் முடியாது
என்றார் காந்தியின் பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி.
பிரிட்டிஷ் காலனிய ஆட்சியாளர்களால் 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஏராளமான இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக தமிழர்கள் பல்வேறு வேலைகளை செய்வதற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். 19 நூற்றாண்டின் இறுதியில் வழக்கறிஞர் தொழில் செய்வதற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற மகாத்மா காந்தி அங்கிருந்த இந்தியர்களுக்காக போராட ஆரம்பித்தார். காந்தியின் சத்தியாகிரக போராட்ட உத்திகளை பின்னாளில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசும் கைகொண்டது. இனவெறி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தமிழர்கள் பெருமளவில் பங்கு கொண்டிருக்கின்றனர். மண்டேலாவின் இழப்பு குறித்து சில தமிழர்களிடம் பேசினேன். மண்டேலா மறைந்திருக்கின்ற நிலையில் தென்னாப்பிரிக்க தமிழர் கூட்டமைப்பு மண்டேலாவின் வாழ்க்கையை கௌரவிக்கும் வகையில் தமிழர்கள் தமது குடும்பங்களிலும் கோயில்களிலும் 24 மணி நேரம் தொடர்ந்து விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவரது இழப்பு குறித்து தென்னாப்பிரிக்க தமிழர் டாக்டர் கணேஷ் முருகன்.
எல்லாரும் வந்து கவலையா இருக்காங்க, ரொம்ப துக்கம் இங்க நம்ம நாட்டுல. மண்டேலா மூலமாகத்தான் எங்களுக்கு வந்து விடுதலை பெற்றது. நம்ம நாட்டில் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் தமிழ் ஃபெடரேஷன் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் தமிழ் ஃபெடரேஷனுக்கும் ANCக்கும் நட்பு இருக்கு.
நீங்க மண்டேலாவை நேரா பார்த்துருக்கீங்களா?
ஒரு தரம் பார்த்து ஒரு கூட்டம் இங்க சேட்ஸ் நடத்துறாங்க, அப்போ நான் நேரில் அவரை பார்த்தேன். ஆனா பேசல.
தனிப்பட்ட முறையில் நீங்க மண்டேலாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ஐயா, மண்டேலா தான் எங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தார். சுதந்திரம் கிடைத்த பிறகு நெல்சன் மண்டேலா எல்லாருக்கும் வெள்ளையருக்கும் மதிப்பு கொடுத்து மன்னித்தார். அதுதான் அவருடைய பெருமை.
இன ரீதியான அரசாங்கம் இருந்த போது இந்தியர்களுடைய நிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு?
இந்த வெள்ளையர் அரசாங்கத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஓட் போட முடியாது, புரியுதா? இந்த விடுதலை பெற்ற பிறகு நாங்கெல்லாம் இப்ப வந்து ஓட் போடுறோம். பாரு,
இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை மண்டேலா போராட்டத்தினாலதான் கிடைச்சேன்றீங்க?
ஆமா 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 ஆமா. பழைய காலத்தில் வந்து வள்ளியர் எங்களுக்கு வந்து ஓட் கொடுக்கல.
தென்னாப்பிரிக்க தமிழர் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரான சத்ய சோமசுந்தரம் பிள்ளை இனவெறி ஆட்சிக்கு எதிராக தமது குடும்பத்தினர் ஆற்றிய பங்களிப்பை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்.
My grandfather and parents were all part of the first of the passive resistance movement.
எனது தாத்தா மற்றும் பெற்றோர்கள் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். எனது தாத்தா காந்திஜியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒருமுறை ஒரு சிறப்பு விழாவில் நான் மண்டேலாவை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கின்றேன், கைகுலுக்கியிருக்கின்றேன். அவர் மிகவும் அன்பானவர், பணிவானவர். வேறு சில முறை நான் அவரை பார்த்திருக்கின்றேன், வாழ்த்து சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன். போராட்ட காலத்தில் இந்திரேஸ் நாயுடு உள்ளிட்ட பலர் நெல்சன் மண்டேலாவுடன் ராபின் தீவில் சிறை வைக்கப்பட்டிருந்தனர் என்றார் சத்ய சோமசுந்தர பிள்ளை. தென்னாப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் உறுப்பினரான நடேஷ் பிள்ளை மண்டேலாவின் மரணச்செய்தி எதிர்பார்த்தது என்றாலும் அது துயரத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறுகின்றார்.
ஜமோ கம்யூனிட்டி அட் லார்ஜ் பீன் இன்ஃபார்ம்ட் ஃபார் சம் டைம், தே வர் கெப்ட் இன் டைம் தட் ஹிஸ் ஹெல்த் வாஸ்ன்ட் ஆல் டு குட்.
சில காலமாகவே மண்டேலாவின் உடல்நலம் மோசமாகி வருவது குறித்து தமிழ் சமூகம் தெரிந்து வைத்திருக்கிறது. இருந்தும் இறந்துவிட்டார் என்ற செய்தி கிடைத்தபோது இங்குள்ள தமிழ் சமூகமும் மற்ற பிற சமூகங்களும் வருத்தமடைந்திருக்கின்றன. தென்னாப்பிரிக்காவுக்கு வந்த தமிழர்கள் மிகவும் வறிய குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள், அடித்தட்டு மக்கள். அடக்குமுறை என்றால் என்ன என்பதை அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். எனவே கடுமையான அடக்குமுறையை எதிர்த்து விடுதலைக்காக பாடுபடும் இயக்கத்திற்கு இயல்பாகவே தமிழர்களின் ஆதரவு கிடைத்தது என்றார் நடேஷ் பிள்ளை.
தென்னாப்பிரிக்க தமிழர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். மண்டேலாவின் மரணச்செய்தி குறித்து பல நேயர்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்களை நம்மிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். அவற்றில் சிலவற்றை படிக்கலாம். ஜெயபிரகாஷ்.
தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் மறைவையொட்டி பிபிசி தமிழ் ஃபேஸ்புக் தளத்தில் பெருமளவிலான நேயர்கள் தங்களின் ஆழ்ந்த அனுதாபங்களையும் சோகத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தில் தர்மபுரியைச் சேர்ந்த ஆர் ஹரிகிருஷ்ணன் என்ற நேயர் உலகின் காந்தியவாதி, மரியாதைக்குரிய நெல்சன் மண்டேலா என்று குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சி மேகநாதன் செங்குட்டுவன் என்ற நேயர் அந்த மனிதனுக்கு என் கண்ணீர் துளிகள் சமர்ப்பணம் என்று கூறியிருக்கிறார். டொரண்டோ ஒன்டாரியோவைச் சேர்ந்த இரா விநாயகா என்ற நேயர் உலகின் முதல் பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டவர் என்று உலகின் முதல் மனிதராக விடைபெறுகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த கஜாந்தன் தா என்ற நேயர் விடுதலை வீரர்கள் மறைப்பதுமில்லை, வரலாறு அவர்களை மறப்பதுமில்லை, நெல்சன் மண்டேலாவுக்கும் எம் சமூகத்துக்கும் நேரடி பிணைப்பு இல்லாவிட்டாலும் அவரது இனத்துக்காக அவர் செய்த தியாகங்களுக்காக இந்த நேரத்தில் கண்ணீர் காணிக்கைகள் என்று கூறியிருக்கிறார். ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த ஸ்ரீதேவி என்ற நேயர் இந்த பூமி ஒரு பிரகாசமான சூரியனை இழந்துவிட்டது, நாம் ஒரு நல்ல ஆத்மாவை இழந்துவிட்டோம் என்று கூறியிருக்கிறார். பிபிசி தமிழ் ஃபேஸ்புக் தளத்தில் நெல்சன் மண்டேலாவின் வாசகம் ஒன்றை பதிவிட்டு கருத்து வெளியிட்டிருக்கின்ற ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த போல் சத்யநேசன் இந்த உலகம் இதுவரை பார்த்திருக்கின்ற மிகச்சிறந்த மனிதர் என்று கூறியிருக்கிறார். மண்டேலா வாழ்க்கையிலிருந்து இளைஞர்களுக்கு என்ற தமிழோசையின் காணொலி செய்தி பற்றி எழுதியிருக்கின்ற இலங்கையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த தமிழன் வன்னிமகன் என்ற நேயர் யார் பயங்கரவாதி, யார் விடுதலை போராளி என்பதை தீர்மானிக்கும் உரிமை எவருக்கும் இல்லை, அதனை வரலாறே தீர்மானிக்கும் என்று கூறியிருக்கிறார். கினியாவைச் சேர்ந்த ஃபுர்கான் மனிதனுக்கு முன் உதாரணமான ஒரு கருமுத்து விடைபெற்று விட்டது என்று கூறியிருக்கிறார்.
நன்றி ஜெயபிரகாஷ். நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து எமக்கு தெரியப்படுத்துங்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.